விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் சோலை சுந்தர பெருமாள் எழுதிய மண்ணாசை என்ற கதையினையும், அடுத்த கதையாக சபேசன் காஃபி என்ற கதையினையும் சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய இதயங்களே வணக்கம். சென்ற வாரம் நாம் பட்டாளத்தார் அவருடைய தோட்டம் விற்ற பிறகு அவர் கண்முன்னாலேயே மரங்கள் வெட்டப்படுகிற காட்சியை கண்டபொழுது அவர் படுகிற பாட்டை பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன். அவருக்கு மிகவும் பிடித்த பலாமரம் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பதறி ஓடி வருகிறார். அந்த பலாமரத்தை கட்டிப்பிடிக்க பார்க்கிறார். மயங்கி சாய்கிறார். மூன்று நாட்கள் ஆகிவிட்டன. கண்ணை திறக்கவில்லை. மருத்துவம் பார்த்தார்கள். பெரிய டாக்டர் மகன் சுபாஷிடம் சொன்னார், தம்பி வைத்தியம் பார்த்து பயன் இல்லை. உங்க திருப்திக்காகத்தான் இந்த மூணு நாள் வைத்தியம் பார்த்தேன். மூளையிலே ஒரு நரம்பு வெடித்து விட்டது. இனிமேல் மயக்க நிலையிலேயே கோமாவிலேயே இருப்பார். எத்தனை காலம் என்று சொல்ல முடியாது. பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி போய்விட்டார். பட்டாளத்தார் வாய் திறக்கவில்லை. கோமாவிலேயே கிடக்கிறார். ஊர் ஜனங்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் வந்து பார்த்து விட்டு செல்கிறார்கள். இப்பதான் கதைக்கு ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, அந்தா இந்தான்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. மூணு மாசம் ஆச்சு. வர வர யாருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. உயிரும் போகாமல் உயிரோடு இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுமை. அதை பார்த்து கொண்டு இருக்கவர்களுக்கும் கொடுமை. அப்போ இந்த தங்க இந்த ரத்தினத்தினுடைய மனைவியினுடைய அண்ணன்காரன் வருகிறான். அண்ணன் வருகிறார். அவர் சொல்றார், தங்கச்சி ஊர் வழக்கம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி உயிர் இழுத்துக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு ஆசை நெஞ்சுக்குழிக்குள்ள இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சா இறந்து போயிடுவாங்க. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. மச்சான் வந்து எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கோமாவிலேயே கஷ்டப்படுவாரு. அத்தானுக்கு பிடிச்சது வந்து மண்ணு, மண்ணாசை தான் அவருக்கு. இந்த தோட்டத்து மேல உயிரா இருந்தாரு. வித்த உடனே இறந்து போற மாதிரி ஆயிட்டாரு. அதனால மண்ணை கரைச்சி தண்ணியில ஊத்தி அவர் வாயில விடுவோம். அந்த ஆசைப்படுறது கிடைச்ச உடனே உயிர் பிரிஞ்சு போயிரும் அப்படின்னு உடனே மனைவி ஒரே அழுகிறா, வப்பாரி வைக்கிறா. வேற என்ன பண்ண முடியும்? உடனே அந்த மைத்துனர் மண்ணை கரைச்சி வாயில ஊத்துறார். வாயில ஊத்துற உடனே மண்ணு உள்ள போன உடனே மூச்சு திணறும் இல்லையா, உயிர் போய் விடுகிறது. மண்ணாசை. சோலை சுந்தர பெருமாள் மிக அற்புதமாக இந்த கதையை எழுதியிருக்கார். அதாவது, செடிகளை வளர்ப்பதென்பது, மரங்களை வளர்ப்பதென்பது பிள்ளைகளை வளர்ப்பதை விட பாசமான ஒன்று. சகுந்தலையில் ஒரு காட்சி. சகுந்தலத்தில் சகுந்தலையை, ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு முனிவர் மகளை சகுந்தலையை ஒரு அரசன் மணக்கிறான், காதலிக்கிறான். அந்த அரசனை காண்பதற்காக சகுந்தலை புறப்பட்டு செல்கிறாள். அப்ப ஆசிரமத்தை விட்டு நீங்கி செல்கிறாள். அப்ப அவளுக்கு கண்ணீர் சிந்துகிறாள். என்ன காரணம் என்று கேட்டால், அந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்று கேட்டால், தான் இத்தனை நாள் தண்ணீர் ஊற்றி வளர்த்தோமே செடிகளை, அந்த செடிகளை இனிமேல் யார் தன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார், எப்படி ஊற்றுவார்கள், பராமரிப்பார்களா, பாதுகாப்பார்களா என்று நெஞ்சு படக் படக் என்று துடிக்கிறது. அந்த தண்ணீர், ஊற்றிய தண்ணீரை நினைத்து கண்ணீர் வருகிறது. அதுபோலதான் பட்டாளத்தாருக்கு. இந்த மரங்கள் வெட்டப்படுவது என்பது குழந்தைகள் கொலை செய்யப்படுவது போல. இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நாள்தோறும் குழந்தை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மரங்கள் இறைவன் தந்த வரங்கள். இறைவன் தந்த வரத்திலேயே மிக சிறந்த வரம் வரம், அவற்றிலே ஒன்று மரம். அதனாலேதான் தமிழ்நாட்டிலே மரத்தை தெய்வமாக கருதினார்கள். தெய்வத்திற்கு கொடுத்த இடத்தை மரத்திற்கு தந்தார்கள். ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு மரத்தை கோவில் மரம் என்று ஏற்படுத்தினார்கள். அந்த மரங்களுக்கு பூஜை நடத்தினார்கள், ஆராதனை செய்தார்கள், வழிபட்டார்கள். வணக்கம் இனிய நேயர்களே, இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். அடுத்த கதை, இது ஒரு மாறுபட்ட கதை, மூதறிஞர் ராஜாஜி எழுதியது. ராஜாஜி மிகச்சிறந்த எழுத்தாளர், உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் இதிகாசங்களான மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எளிய தமிழை தந்தவர். அவர் சொன்னார் முன்னுரையிலே, நான் கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்திருக்கிறேன், முதல் மந்திரியாக பதவி வகித்திருக்கிறேன், எத்தனையோ பெரிய பெரிய பதவி நாற்காலிகளில் அமர்ந்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் விட எனக்கு மகிழ்ச்சி தந்தது தருவது நான் இந்த இரண்டு இதிகாசங்களை எளிய தமிழிலே எழுதும் பொழுதுதான் என்று சொன்னார். அவர் எழுதிய ஒரு கதை சபேசன் காஃபி. இந்த கதை நடந்த ஆண்டு 1920. காஃபி தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்த ஒரு பானம். வட இந்தியாவிலே தேநீர், தமிழ்நாட்டு மக்களுக்கு காஃபி. பல பேருக்கு காஃபி இல்லைன்னா காலையில் வேலையே ஓடாது. அதுவும் காஃபியிலேயே சுவை பார்ப்பார்கள். மற்றதெல்லாம் மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவாங்க, ஆனால் காஃபி மட்டும் சூடாக இருக்கணும், டிகாஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இனிப்பு இருக்கணும். அந்த இனிப்பும் கசப்பும் கலந்த அந்த கலவை காஃபி. நான் ஒரு காஃபி ரசிகன். காஃபிக்கென்றே பல கிலோமீட்டர் போய் காஃபி குடித்திருக்கிறேன். ராஜாஜியும் ஒரு காஃபி பிரியர். சிலர் இன்றைக்கு 10 காஃபி சாப்பிடுவாங்க. சிலர் காஃபி போடுவதிலே பல நுணுக்கங்கள் இருக்கின்றன. நான் ஒன்று சொல்லி தருகிறேன் உங்களுக்கு. சுவை பெற, காஃபியினுடைய சுவை அதிகரிக்க, எல்லாரும் பாலில் டிகாஷன் ஊற்றுவோம். ஆனால் நீங்கள் டிகாஷனை முதல்ல வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பாலை ஊற்றுங்க, சுவை கூடும். இப்போ கால் டம்ளர் டிகாஷன், முக்கால் டம்ளர் பால்னு சொல்கிற பொழுது நம்ம பாலில் போய் மடமடன்னு ஊற்றுறோம் டிகாஷனை. அப்படி இல்லாமல் கால் டம்ளர் டிகாஷனில் முக்கால் டம்ளர் பாலை ஊற்றுங்க. கணக்கு ஒன்றாத்தான் வரும், ஆனால் கலவை வித்தியாசப்படும். எதை எது முதலில் இருக்கிறது, எது அடுத்து வருகிறது. சரி, சபேசன் காஃபி. சென்னையில் சபேசையர் காபி கடை, அதான் காஃபி கடைன்னு சொன்னால் காபி கடை இல்லை, காபி கொட்டையை அரைத்து காபி பொடி வியாபாரம் செய்கிறார். காபித்தூள், இப்போ காபித்தூள் அப்போ காபி பொடிம்பாங்க, காபித்தூள் வியாபாரம். அவர் ஆரம்பித்த 2 வருஷத்தில் வியாபாரம் அப்படி ஒன்றும் களைகட்டலை, சுமாராக தான் போய்கிட்டு இருந்தது. அப்போது சுப்புகுட்டின்னு, சுப்பையர்னு அவர் கூப்பிடுற சுப்புகுட்டின்னு கூப்பிடுவாங்க, அவர் வேலையில் சேர்றார். ஒரு குமாஸ்தாவாக ஒரு வேலையில் சேர்றார். வேலைக்கு சேர்ந்த 6 மாதத்தில் ஒரு நாள் இந்த சபேசையர் முதலாளி இந்த குமாஸ்தா சுப்புகுட்டி வீட்டுக்கு போயிருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் என்ன கேட்போம், காஃபி சாப்பிடுங்கன்னு தான் கேட்போம். இப்போ தானே வழக்கம், காஃபி சாப்பிடுங்க. இந்த சுப்புகுட்டினுடைய அம்மா கேட்டிருக்காங்க காஃபி சாப்பிடுங்கன்ட்டு, இவர் சரின்னு இருக்கார், காஃபியை கொடுத்தாங்க. சபேசையர் சொல்றார், இந்த மாதிரி காஃபி என் வாழ்க்கையில் குடிச்சதே இல்லை, அவ்வளவு சுவையா இருக்குமா, என்ன பண்றீங்க இந்த சுவைக்கு, நல்ல டிகாஷனா போடுறீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டிகாஷன் ஊத்துறீங்களா, இல்ல வடிகட்டுற முறையில ஏதாவது வேறுபாடு உண்டா, இல்ல வேற ஏதாவது செய்றீங்களா அப்படின்னு. ஏன்னா இவர் தொழில உள்ளவராக ஆகிச்சே அந்த நுணுக்கத்தை அறிய விரும்புறார். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா ரொம்ப கெட்டிக்காரி, இல்லைங்க அதெல்லாம் ஒரு பழக்கத்தில் வர்றதுங்க அப்படிங்கிறார். ஆனா அந்த காஃபி ஏன் இவ்வளவு ருசியா இருக்குங்கிறது காரணம் சுப்புக்குட்டிக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்றார். உடனே சபேசையர் சுப்புக்குட்டியை பார்த்து, ஏன்யா உங்க வீட்டு காஃபி மாதிரி நம்ம காஃபி பொடியும் இருந்துச்சுன்னு சொன்னா வியாபாரம் அமோகமா நடக்கும், அந்த ரகசியத்தை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அது சுப்புக்குட்டி சொல்றான், சார் எங்க அம்மா எங்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, யார்ட்டையும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு, அதனால சொல்ல முடியாது. அப்படியா, சரி சொல்ல வேண்டாம், ஆனா அதுக்கு பதிலாக ஒன்று செய், நீங்க வீட்டில் எப்படி தயார் பண்றீங்களோ அதே மாதிரி நம்ம கடைக்கு வந்து காப்பி கொட்டை அரைக்கிற போது அதை செஞ்சு கொடுத்துரு, அந்த நுணுக்கத்தை நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டார். சரின்ட்டு தினந்தோறும் வீட்டிலேருந்து வரும்போது ஒரு சிறிய டப்பா கொண்டு வருவான், அது யாருக்குமே தெரியாது, சபேசையருக்கும் தெரியாது, கதவை மூடிக்கிட்டுருவான், அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுப்பான், எடுத்து அந்த காப்பி அன்றைக்கு அரைக்கிற காப்பி பொடி கொட்டை இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துருவோம். அதிலிருந்து பாருங்க அந்த காஃபிக்கு மனம்னா மனம் அப்படி ஒரு மனம், அந்த வீதிக்கே வாசம் அடிக்கும் காப்பித்தூள் வாசம். அமோக விற்பனை ஆரம்பிச்சிருச்சு. காஃபினா சபையை செய்ய அந்த காப்பி தாங்க. அதுக்கு ட்ரேடு மார்க்கு பெரிய டப்பா, அதுல நடராஜர் படம், அந்த சிதம்பரம் நடராஜர் படம், டி நகர், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, அப்ப அதெல்லாம் புகழ்பெற்ற இடங்கள். 1920 அங்கே உள்ள பெரிய வீட்டு பெண்கள் மாமிகள் எல்லாருமே அந்த காப்பியை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவு ஏன், வெள்ளக்காரங்க கூட அந்த காப்பியை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த காப்பி கொட்டைய சபேச அந்த காப்பி பொடிய. 2 அமோக வியாபாரம் நடக்குது. இவரும் அந்த சுப்புக்குட்டி நல்லா கவனிச்சாரு, சுப்புக்குட்டி தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு, சுப்புக்குட்டி 2 இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரு, அப்பப்ப போனஸ் வேற. இது தமிழ்நாட்டில் நடக்கிற கதையா? அப்ப நிறைய நம்ம ஆட்கள் சூழ்ந்திருப்பாங்களா கடையில? இந்த சுப்புக்குட்டி வர்றதுக்கு முன்னால சபையை செய்யறதுக்கு பல நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களோட பழகி இருந்தவர் இப்ப அவங்களெல்லாம் விட அதிகமா நெருக்கமா சுப்புக்குட்டியோட இருக்காரு. அது பொறுக்குமா பழைய நண்பர்களுக்கு? ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஒவ்வொருத்தரா யோசனை பண்ணாங்க, பல விதமா பண்ணி பார்த்தாங்க, ஆனா நெருக்கம் குறையல. ஏன்னா இவருடைய வாழ்க்கையின் ஆதாரமாக அவன் இருந்தான் இல்லையா, வியாபாரமே சுப்புக்குட்டி தான். கடைசியா சில பேர் இப்படி ஆரம்பிச்சாங்க, சபை செய்யற பாக்குற பொழுதெல்லாம், என்ன சார் உங்க சுப்புக்குட்டி தனியா வியாபாரம் பண்ண போறாரோ, தனியா கடை வைக்க போறாரோ, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல ஒரு கேள்விப்பட்டோம். சேச்சே அப்படிலாம் இருக்காது, எங்கிட்ட சொல்லியிருப்பானே, அதெல்லாம் கிடையாதுங்க. இருந்தாலும் மனசுல எங்கோ ஒரு மூலையில ஒரு சின்ன சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டு வழக்கமே பாருங்க, நல்லா சேர்ந்திருக்க 2 கெடுக்கணும்னு சொன்னா ஒருத்தரை பத்தி போட்டு கொடுத்துட வேண்டியது. நல்ல வார்த்தை, இப்ப சொல்றான் போட்டு கொடுத்தாயா அப்படின்ட்டு. இந்த போட்டு கொடுக்கறதுல வர்ற எஃபெக்ட் இருக்கு பாருங்க, பலன் வேற எதுலயும் வராது. அது போல அந்த வேலையை ஆரம்பிச்சிடும். இன்னொரு நான் ஒரு மரக்கடை வியாபாரி, நேத்து பார்த்தேன் இந்த காப்பி இயந்திரங்கள் வாங்குற கடையை பத்தி உங்க சுப்புக்குட்டியும் அவனுடைய நண்பர் விஸ்வநாதர் ராவும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா. அவங்க ஏன் இந்த காப்பி இயந்திரத்தை பத்தி தான் விசாரிக்கணும், நீங்க கவனமா இருங்க அப்படின்ட்டு அவரு பத்த வச்சுட்டு போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரா சொல்ல சொல்ல சந்தேகங்களை இப்படி வளர்ந்துகிட்டே போகுது. அது இன்னொன்னு, சுப்புக்குட்டி இவ்வளவுதான் பிடிச்சிருந்தாலும் சபையை செய்யறதுக்கு சுப்புக்குட்டி மேல ஒரு பொறாமை உண்டு. எப்படி பொறாமைனா, அவன் கடையில் உள்ள வேலைக்காரங்க எல்லாம் எது வேணும்னாலும் நேரடியா சபை செய்யறது வந்து கேட்க மாட்டாங்க, சுப்புக்குட்டிகிட்ட போய் சொல்லிடுவாங்க. இவருக்கு என்ன, நம்ம முதலாளியா இருக்கோம், நம்மகிட்ட வந்து சொல்லாம ஒரு வேலைக்காரன்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு பொறாமை. அதாவது பொறாமைக்கு விவசாயம் இருக்காதுங்க, அறிவே இருக்காது. அவன் நம்ம ஆபீஸ்ல உள்ளவன் தானே, அவன் மூலம் வரட்டுமே நினைக்கல, நம்மகிட்ட வந்து சொல்லலையே அப்படின்ட்டு, அதுல ஒரு பொறாமை. அதனால ஒரு துவேஷம், ஒரு வெறுப்பு. திருவள்ளுவர் இந்த வெறுப்புக்கு ஒரு அதிகாரமே ஒதுக்கி இருக்கார் ஐயா, இகல்னு சொல்லிட்டு. அதாவது மனிதனுடைய ஆரம்ப குணம் எதுன்னு கேட்டா ஒருத்தர் மேல வெறுப்புன்னு சொல்றார். இந்த நாய் இன்னொரு நாயை பார்த்து காரணம் இல்லாம குறைக்குது பாருங்க, அதான் இகல், வெறுப்பு. ஒருத்தரை பார்த்த உடனே இந்த வெறுப்பு வந்த உடனே ஏருக்கு மாறா பேச ஆரம்பிச்சார். எது கேட்டாலும் சுப்புக்குட்டி எது கேட்டாலும் அதை மறுத்து பேச ஆரம்பிச்சிட்டார். உடைச்சி முகத்துல உடைக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் இல்லாம கடை நடக்காது. அப்படி இருந்த போதிலும் கூட அந்த பொறாமையும் அந்த இகலும் அந்த வெறுப்புணர்ச்சியும் பாருங்க மனுஷனை மாத்துது. ஒரு தடவை 1 விடுமுறை கேட்டாரு சுப்புக்குட்டி, அதெல்லாம் தர முடியாதுன்ட்டார். திடீர்னு 10 கழிச்சு சுப்புக்குட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியாம போச்சு. வைத்தியர்கள் எல்லாம் 2 ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் கேட்டார், நான் திருவாரூருக்கு போகணும், போய் 2 ஓய்வு எடுக்கணும் தாங்கன்னார் விடுமுறை. அதெல்லாம் தர முடியாது ஐயா, நான் தர்றேன், நீ அந்த காஃபி பொடி ரகசியத்தை சொன்னீன்னா நீனும் உங்க அம்மாவும் என்ன சேர்க்கறீங்க அந்த காஃபி கொட்டையில, அதை சொல்லி நான் தர்றேன் விடுமுறை அப்படின்ட்டார். அது சொல்ல முடியாதுங்க, நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்ட்டு ராஜினாமா செஞ்சிட்டார். 1 பொறுத்து பார்த்தார், எப்படியும் தன்னை கூப்பிடுவார் சபை செய்யன்ட்டு பார்த்தார். ஆனால் சபை செய்ய கூப்பிடல. சபை செய்யறதுக்கும் வியாபாரம் 2 வரைக்கும் நல்லா தான் நடந்துச்சு. எப்படி நடந்தது என்று கேட்டா, இந்த பழைய பேர் இருக்கும்ல சபை செய்யற காஃபி, அந்த டப்பா அந்த நடராஜர் படம் அப்படி. அதனால 2 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிச்சார். பாக்கி கதையை அடுத்த வாரம் பார்ப்போம். வணக்கம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு சோலை சுந்தர பெருமாள் அவர்கள் எழுதிய மண்ணாசை என்ற கதையினையும், மூதறிஞர் திருமிகு ராஜாஜி அவர்கள் எழுதிய சபேசன் காஃபி என்ற கதையினையும் சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.